நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியைச் சேந்தனரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு ஞானத்தை அடைவது எப்படி என்ற ஒரு வினாவுக்கு விடை காண்போம் என்று நினைத்திருந்த வேளையில் இன்று காலை எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்த ஒரு அன்பர் காலை 6:30 மணியளவில் ஒரு செய்தி ஒன்று அனுப்பியிருந்தார். ஒரு சித்தற்ற படத்துடன் சில வாக்கியங்கள் கீழ், அந்த வாக்கியங்களுக்கும் நான் இன்று கதைக்கப் போகும் சத்சங்கத்திற்கும் நிறைய தொடர்புகளை இருந்து கண்டு வியந்தேன். அந்த வாக்கியங்களை முதல் உங்களுக்கு படித்து காட்டி எனது சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். அந்த வாக்கியங்கள் ஒரு சித்தர் படத்துடன் அதை எல்லோருக்கும் உங்களுடைய சங்கத்துக்கு அனுப்பியிருக்கின்றேன். பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், பார்க்காதவர்கள் இப்போது கேளுங்கள். ஒரு சித்தருடைய படம், சித்தர் நிலையில் இருக்கும் ஒருவரின் படத்தை போட்டு அதற்கு கீழே எழுதப்பட்ட இந்த வாக்கியங்கள் உங்களுடைய மனதில் அது பொறிய வேண்டும். பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது. பிணம் என்ற சொல்லு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கின்றது. விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. கந்தல் என்பது குறிக்கப்பட்டிருக்கின்றது. பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசு இடம் போகுது. வாரிசு என்ற சொல்லு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கூட வாழ்ந்த மனைவியும் கூடவே வராது. வா என்ற சொல்லு, வராது என்ற சொல்லு செயல்பட்டிருக்கின்றது. ஓடியாடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது. உடம்பு இறந்து போய் கிடக்குது. உயிரை விட்டு என்பது ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கின்றது. உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது. நான் உயிரை தருவேன் என்று சொன்னதெல்லாம் ஊமையாக நிற்கின்றது. ஊமை என்பது குறிக்கப்பட்டிருக்கின்றது. சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை. உனக்கு என்ற சொல்லு குறிக்கப்பட்டிருக்கின்றது. நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில்தான். அவன் என்ற சொல்லு குறிக்கப்பட்டிருக்கின்றது. அவன் என்றால் இறைவன். சொந்தம் என்பது ஏதடா, தங்கி செல்லும் வழிப்போக்கனிடா என்று அந்த வரி முடிகின்றது. தங்கி என்ற சொல்லு குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சொல்லு இன்றைக்கு வந்ததற்கும் நான் அடுத்து பேசப்போகும் தலைப்பிற்கும் சிறிய தொடர்புகள் இருப்பதால் அதை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அதன் சாரம் என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒன்றும் நிலையில்லை என்பதை அந்த வாக்கியங்கள் சொல்லுகின்றது. அந்த அன்பர் அனுப்பிய தொடரில் அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கிரியா சாதகர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக நன்றாக புரிந்திருக்கின்றோம் மற்றைய உலகியல் மக்களை விட என்பது திண்ணம். ஆனால் நாங்கள் இந்த வாழ்க்கையை நன்றாக உணர்ந்திருக்கின்றோம் கிரியா சாதகர்கள் மற்ற மக்களை விட என்று சொன்னேன். இந்த வாழ்க்கை என்பது நிலையானதல்ல. அந்த நிலையை, அது நிலையானது அல்ல என்பதை கிரியா சாதகர்கள் அறிவளவிலாவது இந்த சத்சங்கங்களில் இருந்தும் தங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் சாதாரண உலகியல் மக்கள் அதை அறியவில்லை. ஆகவே இந்த வாழ்க்கை, நாங்கள் வாழும் வாழ்க்கை எந்த நேரமும் பறிக்கப்படலாம், எந்த காரணத்துக்காகவும் பறிக்கப்படலாம். அந்த வாழ்க்கை எப்போது பறிக்கப்படும் என்பது ஒருவருக்குமே தெரியாது. அது சூட்சுமமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த வாழும் காலம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழுகின்றீர்கள் என்பது மாத்திரம்தான் உங்களுக்கு தெரிகின்றது. அந்த வாழும் காலத்தை வீணாக்காது அந்த ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் கிரியா பாபாஜியின் கிரியா யோக தத்துவம். ஆகவே நீங்கள் உலகியலுக்கு வரும்போது இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வந்திருக்கின்றீர்கள், அதில் ஒரு விதமான தவறும் இல்லை. அந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ விரும்புகின்றீர்கள், அதிலும் ஒரு விதமான தவறும் இல்லை. ஆனால் எங்கு தவறு இருக்கின்றதென்றால், இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்று நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்காதது தான் பெரிய தவறாக இருந்தது துவக்கத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். ஆனால் கிரியா சாதகர்களாக கிரியா தீட்சை பெற்று கிரியா குடும்பத்துடன் இணைந்து தங்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டு போபவர்கள் அந்த கேள்விகளை இப்போது கேட்க தொடங்கிவிட்டார்கள், கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டு போவார்கள் என்பது திண்ணம். அதில் அவர்களுக்கு கிடைக்கப் போவது இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்ற ஒரு முடிவு. அதாவது இந்த ஆன்மா பழைய பிறப்புகளிலிருந்து வருகின்றது, இந்த பிறப்பில் இந்த உடற்கூட்டை எடுத்து இருக்கின்றது, இந்த உடற்கூடு எங்களுடைய உயிரும் ஆன்மாவும் இந்த உடற்கூட்டை விட்டு பிரிந்தவுடன் இந்த உடல் மறை இல்லாமல் போய்விடும், அது அடுத்த பிறப்பை நோக்கி போகும். இது திட்டவட்டமாக கிரியா யோகத்தில் சைவ சித்தாந்த முறைப்படி திட்டவட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியால் அதை யோகியார் எல்லோருக்கும் தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த கணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது நாங்கள் சிலர் எங்களுடைய சங்கங்களில் இருக்கும் சிறார்கள் அல்லது வயதில் குறைந்தவர்கள் சிலர் கேள்வி கேட்கின்றார்கள், கேட்டிருக்கின்றார்கள், என்னையே கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் எல்லோரும் வாழ்ந்து முடிந்து விட்டீர்கள் அப்பா அல்லது அம்மா அல்லது அங்கிள் அல்லது குரு, நாங்கள் இப்போதுதான் வாலிப பருவத்தில் இருக்கின்றோம், எங்களுக்கும் சில ஆசைகள் உண்டு, நாங்களும் உங்களை மாதிரி வாழ வேண்டும், உங்களை மாதிரி குடும்பம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்கின்றது, நீங்கள் எங்களுக்கு இந்த யோகத்தை செய்யுங்கள் செய்யுங்கள் என்று திணிக்கின்றீர்கள், ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையும் வாழ விரும்புகின்றோம் என்று சிலர் கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்து முற்றிலும் உண்மை இல்லை என்பதல்ல. ஒருவரையும் நாங்கள் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லோரும் உங்களுடைய இன்பத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும், உங்களுடைய விருப்புக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும், அதில் ஒரு தவறுமே இல்லை. ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களுடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிற்குமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இந்த கிரியா யோக சாதகர்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் அவர்களுடைய நற்சிந்தனைகளை கேட்டு அவர்களுடைய சொல்லை கேட்டு ஒரு சிறிய அளவாவது உங்களை யோகத்தில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள், அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதற்கு மேலாக எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஏன் அதை உங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாகவும் வாழலாம், எப்படியாகவும் வாழலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த உடலுக்கு என்ன, இந்த உடலில் இருந்து கொண்டு என்ன செய்கின்றீர்கள், இந்த உடலுக்கு என்ன செய்கின்றீர்கள் என்பதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர, சாதாரண வாழ்க்கையில் உங்களுடைய ஆன்மா ஒன்று இருக்கின்றது, அந்த பொருளை நீங்கள் உணர வேண்டும், அதன் சுழற்சியை உணர வேண்டும், அடுத்த பிறப்புக்கு உங்களை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்பதை மறந்து விடுகிறீர்கள், அது தெரியாமலும் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய முழு வாழ்க்கையையும் யோகத்திற்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை சிறார்களே. சிறியளவு நேரம் யோகம் செய்து இந்த பிறப்பிலும் நீங்கள் நன்றாக படித்து நன்றாக வேலை செய்து நன்றாக குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதே நேரத்தில் ஒரு சிறிய அளவு நேரம் 30 நிமிடம் 24 மணித்தியாலத்தில் இந்த யோகத்துக்கென்று ஒதுக்கி அதை நீங்கள் செய்து கொண்டு வருவீர்கள் என்றால், நாங்கள் பெற்றோர்கள் முதியவர்கள் நாங்கள் விட்டுவிட்டு எங்களுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கு பொக்கிஷமாக கிடைத்திருப்பதை நீங்கள் தவற விடாது, அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. ஆதலால் தான் இந்த யோகத்தை வயது முதிர்ந்தவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் சிறார்களுக்கும் வாலிப பருவத்தில் இருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஆகவே இதில் பழைய பெருந்தத்துவமே அடங்கி இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தது, இந்த உலகத்தில் வாழ்வது, இந்த உலகத்தில் செய்வது ஒன்றுமே உங்களுடன் கூடி வரப்போவதில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி மாயா மலத்தின் மூலம் உங்களுக்காக இறைவனால் தரப்பட்டவை. இந்த மாயா மலம் மூலம் தரப்பட்டது இந்த பிறப்பிற்கு மாத்திரம்தான். அதிலிருந்து நீங்கள் ஒரு விதமான விஷயத்தை நீங்கள் மறுபிறப்பிற்கு கொண்டு போக முடியாது. ஆக ஒன்றை ஒன்றை கொண்டு போகலாம். உங்களுடைய சூட்சும தேகமான சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பிற்கு நீங்கள் செய்த பயிற்சி, அது கிரியா யோகத்தில் முழுமையாக அமைந்திருக்கின்றது. அந்த பயிற்சியை மாத்திரம் நீங்கள் கொண்டு போகலாம். அப்போது நான் இப்போது இன்றைய தலைப்பு நான் தொடங்கியதுக்கு மீண்டும் வருகின்றேன். இன்று தொடங்கிய தலைப்பு ஞானம் அடைவது எப்படி என்பது ஒரு சைவ சித்தாந்த தலைப்பாக எனக்கு கிடைத்தது. அதில் நான் பல விளக்கங்களை உங்களுக்கு ஒரே சத்சங்கத்தில் தர முடியாவிட்டாலும் தொகுப்பாக ஒரே ஒரு விளக்கத்தை தருகின்றேன். அது சைவ சித்தாந்தத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு ஞானி தன்னுடைய சீஷியனை, ஒரு சீஷியன் வந்து ஞானியை கேட்கின்றார், ஐயா நான் ஞானம் அடைய வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று. அதற்கு அந்த ஞானி கேட்கின்றார், நீ யார், உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், எனக்கு சொல்லு, நான் உனக்கு சூட்சுமத்தை சொல்லி தருகின்றேன் என்று. அதற்கு அந்த சீஷியன் சொல்கின்றார், நான் பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட ஒரு உடல், அதான் எனக்கு தெரிந்தது என்று. அதற்கு அந்த ஞானி சொல்லுகின்றார், நீ பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் என்பது உண்மை, ஆனால் அந்த உடல் உண்மை நிறையற்றது, ஆகவே அது நீ அல்ல, உன்னுடைய மறுமொழி, அதாவது நீ தந்த சொல்லு பிழை, நீ பஞ்சபூதங்களால் ஆனவனாக இருந்தாலும் அது நீ அல்ல, வேறு ஏதாவது காரணங்களை ஆராய்ந்து பார் என்று சொல்லுகின்றார். உடனடியாக அந்த சீஷியன் சொல்கிறார், ஓகே நான் நினைக்கின்றேன், நான் இந்த எங்களுடைய ஐந்து இந்திரியங்களாகிய ஐம்பொறைகள் ஞான இந்திரியங்களால் செயல்பட்டு வாழும் ஒரு உடல் என்று சொல்லுகின்றார். அதாவது கண், மூக்கு, செவி, வாய், காது. அதற்கு அந்த ஞானி சொல்லுகின்றார், அதுவும் தன்னை உணராத ஒரு விஷயம், அதால் கூட நீதான் அது என்பது அல்ல, அது உனக்கு பொருத்தப்பட்ட அகக்கருவி, அதுவும் நீ சொன்ன மறுமொழி பிழை. உடனே அவர் சிந்தித்து பார்த்து விட்டு சொல்லுகின்றார், கண்மேந்திரியங்களாக கால், கை, எருவாய், கருவாய், வாயால் செயல்படும் ஒரு உடல் என்று. அதற்கும் அவர் அதையே சொல்லுகின்றார், அது கூட உனக்கு பொருத்தி அனுப்பப்பட்டது உடலால், மாயா சக்தியிலிருந்து, அதுவும் நீ அல்ல என்று சொல்லுகின்றார். அதற்கு பிறகு அந்த சீஷியன் சொல்லுகின்றான், நான் இந்திரியங்களால் செயல்படும் தன்மையான தன் மாத்திரைகள் என்று சொல்லி அஞ்சு விஷயங்கள் இருக்கின்றது. இந்த ஞான இந்திரியங்களால் செயல்படும் செயல்கள் அது என்று தான் நினைப்பதாக சொல்லுகின்றார். அதற்கும் அவர் சொல்லுகின்றார், அதுவும் தன்னைத்தான் அறியாத விஷயங்களே தவிர அதுக்கும் உன்னுடைய நீ யார் என்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்று. அப்போது என்னடா என்று அந்த சீஷியன் யோசிக்கின்றார், தான் ஐம்பூதம் என்று சொன்னேன், ஐந்து இல்லை, ஞான இந்திரியங்கள் என்று சொன்னேன், அகக்கருவிகளாக இல்லை, இன்னும் ஐந்து அகக்கருவிகளான கண்மேந்திரியங்கள் என்று சொன்னேன், இல்லை, இந்த கருவிகளால் செயல்படும் செயல்கள் என்று சொன்னேன், தன் மாத்திரைகள் ஐந்து இல்லை, இந்த இருபதும் சொல்லி ஞானி இல்லை என்கின்றாரே என்று சொன்னான். அடுத்ததாக, நான் என்னுடைய அகக்கருவி என்று நினைக்கின்றேன் அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதற்கும் அந்த ஞானி சொன்னார், அது மனதில் இருந்தாலும் அது நீ அல்ல, அதுவும் உணராத ஒரு சடப்பொருள் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த 24 அவர் சொல்லி முடித்துவிட்டு, சரி இந்த 24 அவர் சொல்லி முடித்தது என்னவென்றால், அந்த சீஷியன், அவர் சைவ சித்த அந்த மாணாக்கன், இந்தளவும் தான் உங்களுடைய பிரகிருதி மாயை என்று சொல்லப்படும் மாயா சக்தி 24 தத்துவங்கள், உடனே அவர் தன்னுடைய படிப்பின் காரணமாக அடுத்ததை சொல்லுகின்றார், நான் அப்படி என்றால் வித்யா தத்துவமாகிய ஏழு தத்துவங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த ஏழு தத்துவங்களின் மூலம் நான் என்னை அடையாளப்படுத்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு குரு சொல்லுகின்றார், நீ அது கூட அல்ல, அந்த தத்துவங்கள் உனக்கு தரப்பட்டது கூட மாயா சக்தியிலிருந்து தான். வித்யா தத்துவங்கள் அது தரப்பட்டதுக்குரிய காரணம் உன்னுடைய வினைகளை நீ இந்த புறப்பில் அழித்து முடிப்பதற்காகவே தவிர வேறொன்றுக்காகவும் இல்லை, அதுவும் தன்னை அறியாதது. திரும்பவும் கேட்கின்றார், நீ யார் என்று. உடனே அந்த மாணாக்கன் நினைக்கின்றார், கடைசி தத்துவமாகிய சிவ தத்துவத்தை குருவுக்கு சொல்லுவோம் என்று. ஐந்து சிவ தத்துவங்களாகிய கடைசி 36 கடைசி 5 தத்துவங்களாகத்தான் இருக்கலாம் என்று சொல்லுகின்றார். அப்போது குரு கூறுகின்றார், அது கிட்டத்தட்ட சரியான விடை, ஏனென்றால் அந்த தத்துவம் மூலம் உன்னுடைய ஆன்ம ஈடேற்றம் நடைபெறப் போகின்றது. அப்படி இருந்தும் அந்த தத்துவம் கூட தன்னை அறியாதது, உண்மையானது அல்ல. அப்போது நீ யார் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மாணாக்கன் சொல்லுகின்றார், ஐயா எனக்கு புரிந்து விட்டது நான் யார் என்று. இந்த 36 தத்துவங்களும் மாயா மலத்திலிருந்து எனக்கு தரப்பட்டவை, ஆகவே நான் அது அல்ல, ஆகவே நான் என்னுடைய ஆன்மா, அதாவது உயிரும் ஆன்மாவும் சேர்ந்த ஒரு கலவை. எனக்கு பதில் புரிந்து விட்டது, நன்றி ஐயா என்று விடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் இது காட்டப்பட்டிருக்கின்றது. அதை நான் ஏன் இங்கு சொல்லுகின்றேன் என்றால், இந்த 36 தத்துவங்களும் உங்களுக்கு விரிவாக முதல் சொல்லி இருக்கின்றேன், இன்னொரு முறை நாங்கள் இன்னும் விரிவாக பார்ப்போம். உங்களுடைய அறிவு வளர்ந்து கொண்டு போகும்போது இந்த 36 தத்துவங்களில்தான் உங்களுடைய வாழ்க்கை அடங்கி இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் என்னத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த 36 தத்துவங்களும் உங்களுக்கு வாழ்க்கை அமைத்து தந்த இந்த 36 தத்துவங்களுமே நிலையில்லாதவை. அவை இந்த புறப்பில் உங்களுடைய உடலில் இருந்து வாழ்வதற்கு தனு 3-4 சக்திகளாக உங்களுக்கு மாயா மலத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்றது. அப்போ அதை உங்களுக்கு உடலாக கொடுத்து இறைவன் அந்த உடலுக்கு இந்த கருவிகளை எல்லாம் பூட்டி ஒரு கம்ப்யூட்டர் செய்வது போல அந்த கருவிக்கெல்லாம் இயக்கத்தை கொடுத்து அந்த இயக்கங்களை எல்லாம் பஞ்சபூதத்திலிருந்து நீராக, இரத்தமாக, எலும்பாக, சதையாக, எல்லா உபகரணங்களாகவும் உடலுக்கு பூட்டி உங்களை இந்த உலகத்தில் தவள விட்டிருக்கின்றார். நீங்கள் அந்த பூட்டப்பட்ட பொருட்களுடன் அலைந்து திரிகின்றீர்கள். நீங்கள் என்றால் என்னையும் சேர்த்துத்தான் நாங்கள். அப்போ நாங்கள் அந்த பூட்டிய கருவிகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய உடலை இயக்கி கொண்டு போகின்றோம். அந்த உடலால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்கின்றோம். நல்லது கெட்டது எல்லாவற்றையும் செய்கின்றோம். செய்து அந்த உடலால் என்னென்ன மாதிரி எங்களால் அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்து அனுபவித்து கொண்டு போகின்றோம். ஆனால் அதிலும் ஒரு தவறு விடுகின்றோம். நாங்கள் அனுபவிக்கும் இன்பம் எல்லாம் நாங்கள் இன்பம் என்று ஒரு சொல்லை போட்டு பார்க்கின்றோமே தவிர, அந்த இன்பம் எங்கே வந்திருந்து வந்தது என்றதை எடுத்து பார்த்தால், கூர்ந்து கவனித்தால், அது இன்பமே அல்ல. அது ஒரு துன்பத்திலிருந்து வந்த ஒரு இன்பமே தவிர அது நிறையான இன்பம் அல்ல என்பது உங்களுக்கு விளங்கும். அதை கூர்ந்து பார்த்தால் மாத்திரம்தான். இப்போது நீங்கள் தலைவலியால் அவசரப்படுகின்றீர்கள். போய் ஒரு டைலனோல் எடுத்து மாத்திரையாக அதை சாப்பிட்டதும் தலைவலி போகின்றது. அடே அப்பா, எவ்வளவு இன்பம், என்னுடைய வலி நின்றுவிட்டதே என்று இன்பப்படுகின்றீர்கள். திரும்பி கேட்டு பாருங்கள், இது இன்பமா? இல்லை, இது துன்பத்தில் இருந்து நீங்கிய ஒரு நிகழ்வு, அது இன்பம் அல்ல. ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் இப்படியான ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு துன்பத்திலிருந்து விடுபடும் போது வரும் நிகழ்வுகளை இன்பம் என்று நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை முற்றாக வேஸ்டாக்கி கொண்டிருக்கின்றோம். அப்போது இன்பம் என்பது இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதைத்தான் நாங்கள் இன்பமாக கருதி, அப்போ இந்த இன்பங்கள் எங்களுக்கு கூட கூட வருது என்ற காரணத்தை நீங்கள் பின்னோக்கி உங்களுக்கு கணக்க இன்பமாக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்று பின்னோக்கி பார்ப்பீர்களாக இருந்தால், அதாவது நீங்கள் கணக்க துன்பங்களிலிருந்து விடுபட்டபடியாகத்தான் உங்களுக்கு கணக்க இன்பங்கள் கிடைக்கின்றது. இன்பம் என்ற ஒரு தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடைக்காது. ஏனென்றால் இந்த உலகம் இரட்டையானது, இன்பம் துன்பம் இரட்டை கலந்த கலவைகளால் ஆன விடயம்தான் இந்த உலகம். இரவு பகல் இன்பம் துன்பம் நன்மை தீமை. ஆகவே இந்த இரட்டை கலந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் இன்பம் என்ற ஒரு தனிச்சொல்லே இல்லை. ஆனால் நாங்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதையே நான் சொன்ன மாதிரி இன்பம் என்று யோசித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டு போகின்றோம். ஆனால் இந்த ஒரே ஒரு தன்மையான இன்பம் மாத்திரம் அல்லது நன்மை மாத்திரம் அல்லது சூரியன் அதாவது ஒளி மாத்திரம் கிடைக்கும் இடம் அது மற்றைய உலகம். அது நாங்கள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் அடைந்து மேல் மற்றைய உலகத்தில் நாங்கள் சஞ்சரிக்கும் போது தேவர்களுடன் கடவுள்களுடன் அந்த உலகத்தில்தான் இரட்டை இல்லாத உலகம். அந்த உலகம் எப்போவுமே இன்பமயம், எப்போவுமே நன்மை செய்கிற இடம், எப்போவுமே வெளிச்சமான இடம், இருட்டு இல்லை. அந்த இடத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அது இன்பம் என்று இருந்தால் அது இன்பமாகவே இருக்கும், நன்மை என்று இருந்தால் நன்மையாகவே இருக்கும், ஒளி என்று இருந்தால் ஒளியாகவே இருக்கும். ஆனால் எங்களுடைய உலகில் மனித உலகில் எல்லாமே இரட்டை. ஆகவேதான் ஒரு கருத்தில் மணிவாசகர் சொல்லுகின்றார், ஓ சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, எங்கேயோ கேட்டது மனதில் ஞாபகம் வருகின்றது, இந்த தேவர்கள் கூடி இந்த பூ உலகிற்கு வந்து மனித புறப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த இன்ப நிலையில் இருக்கிற உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் கூடுதலாக விரும்புகின்றார்கள் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னென்றால், அவர்கள் நெடுகவுமே இன்ப உலகில் இருக்கும்போது அவர்களுக்கு துன்பம் என்பது என்னவென்றே தெரியாது. ஆகவே தங்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவா தங்களுக்கும் ஒரு மனித புறப்பு தரமாட்டியா என்று கேட்டு மனித உலகிற்கு வந்தவர்கள் என்று சைவ சித்தாந்தங்களோ மணிவாசகரின் திருவாசகத்திலேயோ எங்கேயோ கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அப்படி வருபவர்கள் இருப்பார்கள் நிச்சயமாக. அப்படி வருபவர்களால் தான் இந்த உலகில் நாங்கள் ஞானிகளை காண்கின்றோம், அதாவது புறப்படுத்தி வருகின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி தான் கிரியா பாபாஜி கூட எங்களுக்கு அவருடைய நிலை சொரூப சமாதி நிலை, அதை விட மீந்த நிலை. அவர் வந்து இங்கே வாழ வேண்டும் என்பதில்லை, வந்து போகக்கூடிய உடற்கட்டில் இருக்கின்றார், அது சொரூப சமாதி நிலை. அவருக்கு இது பொருந்தாது இந்த உதாரணம். ஆனால் மற்றைய ஞானிகளை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அந்தந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை இந்த உலக மக்களுக்கு செய்துட்டு போகின்றார்கள். அப்படி வந்த அந்த ஞானிகள் எங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யும் போது, அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது அவர்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துத்தான் வருகின்றார்கள் என்று நான் என்னுடைய மனதில் நினைக்கின்றேன். அதாவது இந்த உலகத்திற்கு வரும்போது எங்கேயாவது மாயைக்குள் அவர்கள் அகப்பட்டு விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், அவர்கள் இந்த புறப்பு சக்கரத்தில் சுழண்டு 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 ஈடேற்றம் அடையும் வரை எங்களைப் போலே சென்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்போது அந்த நிலையிலிருந்து கீழிறங்கி இங்கு வருபவர்கள் மாய பொருட்களை கண்டோ மாயா சக்திகளை கண்டோ தங்களுடைய மனதை பறி கொடுத்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், அவர்கள் வந்த நோக்கம் நன்றமாக இருந்தாலும் இந்த மாயா உலகம் அவர்களையும் புரட்டிவிடும். இதை சும்மா ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். ஆகவே நாங்கள் ஞானத்தை அடைவது என்பது என்ன என்பதை அந்த சைவ சித்தாந்த மாணாக்கனும் சைவ சித்தாந்த ஞானியும் கதைத்த விடயத்தை இன்றைக்கு உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றேன். இதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு விடயமாக ஆழமாக சிந்திக்கலாம், நிச்சயமாக சிந்திப்போம் வருங்காலங்களில். ஆனால் உங்களுக்கு இதனால் கிடைக்கிற முக்கிய செய்தி என்னவென்றால், உங்களுடைய காலத்தை வீணாக்காதீர்கள் சாதகர்களே. எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுடைய நீங்கள் இன்பம் என்று நினைத்து கொண்டு வாழும் இன்பத்தில் வாழுங்கள், பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் நீங்கள் வாழ வந்தவர்கள், அதை அனுபவிக்கப் போகின்றீர்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் மேலும் மேலும் துன்பங்கள் செய்யாமல் உண்மையாக இருந்து, முடிந்தளவு உண்மையாக இருந்து, மற்றவர்களுக்கு எல்லா உயிர்களிலும் அன்பு காட்டி, எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்து, உங்களுடைய சாதனையை அதிகரித்து, பாபாஜியிடம் சரணாகதியை நோக்கி சென்று கொண்டிருந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு இடத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள், அதாவது மாயா உலகத்தில் இருக்கும் இன்பத்திலையும் ஆன்மீக பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கும் ஆன்மீகத்திலையும் நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு போவீர்கள். அது உங்களுடைய ஆன்மாக்கும் உங்களுடைய தற்போதைய பிறப்பிற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி.